வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We're studying through the Bible.
நாம் வேதத்தை முழுவதுமாய் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Book by book.
ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம்.
To see what message it has for us today.
ஒவ்வொரு புத்தகத்திலையும் நமக்கு என்ன செய்தி இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக.
And we are going to look at the second book of Samuel today.
இன்றைக்கு சாமுவேல் இரண்டாம் புத்தகத்தை பார்க்க போகிறோம்.
This whole book deals with the reign of David.
இந்த முழு புத்தகமும் தாவீதினுடைய அரசாட்சியை பற்றி சொல்கிறது.
We know that David was called a man after God's own heart.
தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று அழைக்கப்பட்டான்.
And we see in this book his triumphs and his failures.
அவனுடைய வெற்றிகளையும் அவனுடைய வீழ்ச்சிகளையும் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கலாம்.
One of the wonderful things about biographies in the Bible is it doesn't hide the failures of its greatest men.
வேதத்தினுடைய ஒரு மகத்துவம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவருடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் மறைக்காமல் அப்படியே இந்த வேதம் எழுதியிருக்கிறது.
Speaks about them very plainly.
வெளிரங்கமாக ஒவ்வொருடைய வீழ்ச்சி வெற்றிகளை இந்த வேதம் வெளிரங்கமாய் பேசுகிறது.
So that we can be encouraged because many of us have failed so much ourselves.
நாம் அநேகர் அநேக முறை விழுந்திருக்கிறோம். ஆகவே இதை வாசிக்கும் பொழுது நாம் உற்சாகத்தை பெற முடியும்.
Here we read in 2 Samuel chapter 1.
இரண்டு சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம்.
About David's attitude when he hears about the death of Saul.
சவுலுடைய மரணத்தை கேள்விப்பட்ட உடனே தாவீதினுடைய மனப்பான்மையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம்.
We read here that a man came after Saul had died.
சவுல் மரித்த உடனே ஒரு மனிதன் வருகிறான்.
And he said I helped to kill Saul.
சவுலை கொல்லும்படிக்கு நான் உதவி செய்தேன் என்று சொல்லி ஒரு மனிதன்.
He says in verse 10, I stood beside him and killed him.
பத்தாம் வசனத்திலே அவன் சொல்கிறான், அவன் பக்கத்திலே போய் நான் அவனை கொன்று
போட்டேன். The word of God says very clearly in 1 Samuel 31 that Saul committed suicide.
1 சாமுவேல் கடைசி அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவன் தற்கொலை செய்து கொண்டான்.
That's in chapter 31 verse 4.
31 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம்.
Here was a man who wanted to get some credit from David and tried to say, well, I killed him.
நான் தான் கொன்றேன் என்று ஒரு நல்பெயரை வாங்கும்படியாக தாவீதினிடத்திலே வந்து ஒரு மனிதன் இப்படி
சொல்கிறார்.
அவன் ஒரு அமலேக்கியன்.
And instead of getting credit from David for killing David's enemy,
தாவீதுடைய சத்ருவாகிய சவுலை கொன்றது நிமித்தமாய் அதற்கென்று ஒரு நட்பெயரை வாங்குவதற்கு பதிலாக
David says, how dare you stretch out your hand against God's anointed, verse 14.
14 வசனத்திலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று கேட்டான்.
And he told one of the soldiers to kill him.
ஒரு போர் சேவனை கூப்பிட்டு அவனை கொல்லும்படியாய் சொன்னான்.
See David's attitude.
தாவீதுடைய மனப்பான்மை பாருங்க.
I don't want you to kill my enemy.
என்னுடைய சத்ருவை நீ கொல்ல தேவையில்லை.
I'm not excited when I hear that you killed my enemy.
என்னுடைய சத்ருவை நீ கொன்றபடியினாலே அதை கேட்பதற்கு நான் பரவசம் அடையவில்லை.
It was a lie what that Amalekite said.
அந்த அமலேக்கியன் சொன்னது பொய்.
He was just trying to get some credit for it.
அவன் அதற்கென்று நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று சொன்னான்.
But he reaped the consequences.
ஆனால் அதனுடைய விளைவை அவன் அறுத்தான்.
And then David chants this big lament in verse 17 over Saul and Jonathan.
தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான் என்று 17 வசனத்திலே
வாசிக்கிறோம். See, as we look at David's life, we see certain outstanding qualities.
சில நல்ல குணாதிசயங்களை தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம்.
Especially towards his enemies.
குறிப்பாக அவனுக்கு சத்துருவின் சவுலின் மீது இருந்த மனப்பான்மை.
The days when he was young and struggling.
அவன் வாலிபனாக இருந்தபொழுது எவ்வளவு போராடினான்.
Such a large-hearted attitude towards King Saul.
சவுல் ராஜாவின் மீது அவனுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை காணப்பட்டது.
Yet also we see that as he grew older and he became richer and wealthier, he lost some of those things.
அவன் வளர வளர ஐஸ்வரனை மாற மாற அப்படிப்பட்ட சில நல்ல குணாதிசயங்களை அவன் இழந்துவிட்டான்.
So we have things to learn and warnings also.
ஆகவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எச்சரிப்பை பெறக்கூடிய காரியங்கள் இரண்டுமே இங்கே இருக்கிறது.
He calls Saul one of Israel's mighty in verse 19.
19 வசனத்திலே அவன் இஸ்ரவேலின் அலங்காரம் என்று அவன் பராக்கிரமசாலிகள் என்று சொல்கிறான்.
Again in verse 25 and 27.
25 அதிக வசனத்திலேயும் 27 வசனத்திலேயும் பராக்கிரமசாலி என்று சொல்கிறான்.
And after that was over.
அது முடிந்த பிறகு
David began to seek the Lord. Shall I go? Verse chapter 2 verse 1.
2 அதிகாரம் 1 வசனத்திலே
ஆண்டவரே கேட்கிறார்.
ஆண்டவரே யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றுக்கு நான் போகட்டுமா என்று கேட்கிறான்.
That was David's habit in his early days.
தன்னுடைய கடந்த காலங்களிலே இது தாவீதுடைய பழக்கமாக இருந்தது.
Ask the Lord for everything.
எல்லா காரியத்துக்காகவும்
Lord, you want me to go? It's a sad thing that as he grew older and became a more famous king, he stopped asking the Lord.
அவன் வயது சென்றவனாய் மாறும்பொழுது, நல்ல பிரபலமான ராஜாவாய் மாறும்பொழுது, தேவனிடத்தில் போய் கேட்கிற காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்துக் கொண்டான்.
There's a warning for us.
இங்கே நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கிறது.
In the beginning, we are all zealous. We seek God about every little thing.
ஆரம்பத்திலே வைராக்கியமாக இருக்கும்பொழுது சிறு சிறு காரியத்துக்காகவும் கர்த்தரிடத்தில் போய் கேட்க
பழகியிருந்தோம்.
வளர வளர கணம் பெற பெற அதிகமாய் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது தேவனை தேடுவதை
மறந்துவிடுகிறோம்.
தேவனிட்டு வழி விலகி செல்கிறோம்.
We don't read the word.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில்லை.
We're taken up more with activity rather than listening to God.
தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக பலவிதமான கிரியைகளிலே இறங்கி
விடுகிறோம். Taken up more with serving God rather than worshiping him.
தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு பதிலாக அவருக்கு ஊழியம் செய்வதே பிரதானமாய் நாம் கொண்டிருக்கிறோம்.
Then we become backsliders.
அப்படியானால் நாம் பின்வாங்கினவர்களாய் மாறுகிறோம்.
But as long as David asked the Lord,
தாவீது தேவனிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தவரை
அவனுடைய
வாழ்க்கையில் காரியங்கள் செம்மையாய் சீராய்
ஒன்று
சாமுவேலில் பல இடங்களில் பார்க்கிறோம். அவன் தேவனை
தேடினான்.
நான் என்ன செய்யட்டும்
Here in chapter 2 verse 1 also.
இங்கே இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலேயும் கூட.
But after he became king,
that
became less and less and less.
இப்படி தேவனை போய் கேட்பவர் காரியம் குறைந்து கொண்டே போனது.
Backsliding begins.
இப்படி தான் பின்மாற்றம் ஆரம்பிக்கும்.
In chapters 2 to 10,
இரண்டாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகாரம்
வரை, we read many of the victories that David had in his battles.
அவனுடைய யுத்தங்களிலே அவனுக்கு கிடைத்த வெற்றிகளை நாம் பார்க்கிறோம்.
And also some of the mistakes he made even pretty early in his life.
அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களிலேயே செய்த தவறுகளையும் நாம் பார்க்கிறோம்.
For example,
உதாரணமாக,
we read in chapter 3,
மூன்றாம் அதிகாரத்திலே,
and verse 2 onwards,
இரண்டாம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம்,
that he had a number of wives.
அவனுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள்.
His first, one wife was Ahinoam.
ஒரு மனைவியுடைய பெயர் அகினோவாம்.
And his second, he had other wives like Abigail
என்ற இன்னொரு மனைவி,
and another was through another woman,
இன்னொரு ஸ்திரீ மூலமாய்,
another was through another woman. His children were all born through different women.
இப்படி அவனுக்கு இருக்கிற நிறைய மகன்களை பார்க்கும் பொழுது இன்னொரு ஸ்திரீ மூலமாய் பிறந்தவர்கள், இன்னொரு ஸ்திரீ மூலமாய் பிறந்தவர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே
போகிறது. Almost all his children were born through different wives.
அவனுடைய பிள்ளைகள் பலர் பலவிதமான மனைவிகள் மூலமாக பிறந்தவர்கள்.
Then the question comes.
இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது.
Didn't he ask the Lord before he went and married all these wives?
இந்த எல்லா மனைவிகளையும் திருமணம் செய்வதற்கு முன்பதாக அவன் தேவனிடத்தில் போய் கேட்கவில்லையா?
This is not the habit of everybody in those days.
அந்த நாட்களில் எல்லாருடைய பழக்கமும் அப்படி அல்ல.
Abraham had only one wife.
ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மனைவி தான்.
Moses had only one wife.
மோசேக்கு ஒரே ஒரு மனைவி.
As far as we know, Joshua had only one wife.
யோசுவாக்கும் ஒரே ஒரு மனைவி.
Samuel had only one wife.
சாமுவேலுக்கு ஒரே ஒரு மனைவி.
So why did David have so many?
ஏன் தாவீதுக்கு மட்டும் இத்தனை மனைவிமார்கள்?
He didn't have so many when he was being chased here and there.
இங்கேயும் அங்கேயும் துரத்தப்பட்ட பொழுது அவனுக்கு அவ்வளவு மனைவி இருக்கவில்லை.
After he became king,
ராஜாவை மாறின பொழுது,
one wife after the other.
ஒரு மனைவிக்கு மேல் அடுத்த மனைவி.
You know, you can't say, well, that was the practice in those times.
அந்த நாட்களில் இதுதான் வழக்கமாக இருந்தது என்று நாம்
சொல்ல முடியாது. Because I showed you, they mentioned the examples of these men who didn't have many wives.
அநேக மனைவிகள் இல்லாத எத்தனையோ தேவ மனிதர்களை உங்களுக்கு சொன்னேன்.
One of the dangers we face when God blesses us and life becomes more comfortable,
நம்முடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை சொகுசாய் மாறும் பொழுது நாம் சந்திக்கிற ஒரு ஆபத்து என்னவென்றால்,
we don't seek God so much.
நாம் அதிகமாய் தேவனை தேடுவதில்லை.
And I'm sure these wives caused a lot of problems for David.
இந்த மனைவிமார்கள் தாவீதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்று
நான் நம்புகிறேன். Many of these sons that are mentioned here caused a lot of problems for David.
இங்கே சொல்லப்பட்ட அநேகம் அவனுடைய குமாரர்கள் தாவீதுக்கு எவ்வளவோ பிரச்சனை உண்டாக்கினார்கள்.
They killed each other.
ஒருவர் கொன்று போட்டார்கள்.
All types of problems.
எல்லாவிதமான
பிரச்சனை. One of them even chased him out of his throne.
ஒருவன் இந்த ராஜா தாவீதையே துரத்தி விட்டான்.
Where did it start?
எங்கே ஆரம்பித்தது?
With having all these different wives.
வித்தியாசமான மனைவிகளை வைத்திருப்பது.
They were not God fearing.
அவர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை.
They were not God fearing, so they didn't bring up their children in God fearing ways.
அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தபடினாலே தங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படாமல் வளர்க்கவில்லை.
Was a failure as a husband and a father.
ஆகவே ஒரு தகப்பனாய் ஒரு கணவனாய் இருக்கிற தாவீது அவன் வீழ்ச்சியடைந்ததா இருக்கிறான்.
But we see good things also.
ஆனால் அதே சமயத்தில் நல்ல காரியங்களை பார்க்கிறோம்.
Many many times we see in David's life that he refused to take vengeance.
அநேக சமயங்களிலே பழிவாங்க அவன் மறுத்ததை பார்க்கிறோம்.
He, unlike Joab for example, his general of his army.
அவனுடைய படை தலைவன் யோவாபை போல அல்லாமல்,
and Joab would kill people who tried to harm David.
தாவீதுக்கு தீமை செய்ய நினைத்த மனிதர்களை யோவாப் கொன்று விடுவான்.
When there was a civil war, when somebody made Ishbosheth king over Israel,
இஸ்ரவேலுக்கு இஷ்போஷேத்தை ராஜாவாய் மாற்றின பொழுது,
and some people joined him,
ஒரு சிலர் அவனை சேர்ந்து கொண்டார்கள்.
Joab decided to kill those people.
யோவாப் அவர்களை எல்லாம் கொல்ல முடியாய் தீர்மானித்தான்.
But David said no.
தாவீது இல்லை
என்று சொல்லிவிட்டான். I don't agree with that.
நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்.
He didn't want to kill his enemies.
அவனுடைய சத்துருக்களை கொல்ல அவனுக்கு விருப்பமில்லை.
Those who were against him.
அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள்.
There we see some really good qualities in him.
இங்கே அவனிலே நல்ல ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம்.
He never grabbed the throne.
அவன் ஒரு காலம் சிங்காசனத்தை பறித்துக்
கொண்டது. For probably 10 years after God anointed him.
தேவன் அவனை அபிஷேகித்ததற்கு பிறகு 10 ஆண்டுகள் அவன்
காத்திருந்தான். And waited for God to give him the throne. He was 30 years old when he became king over Judah.
அவன் யூதாவின் மேல் ராஜாவாய் மாறும்பொழுது அவனுக்கு 30 ஆண்டுகள் இருந்தது. அதுவரை காத்திருந்தான்.
37 and a half when he became king over all Israel.
முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறும்பொழுது அவனுக்கு 37.5 ஆண்டுகள்.
So we see there were good qualities and bad qualities in him.
ஆகவே அவனிலே நல்ல பண்புகளும் கெட்ட பண்புகளும் இருந்ததை பார்க்கிறோம்.
And when we turn to chapter 6.
6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்.
We see one of the mistakes that David made there.
தாவீது அங்கே செய்த ஒரு தவறை பார்க்கிறோம்.
David had a great burden to bring the ark of God into the city.
தேவனுடைய பெட்டியை எப்படியாவது அந்த பட்டணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாரமுடையவனாய் இருந்தான்.
Where he was ruling.
அவன் ஆளுகை செய்த அந்த ஊருக்கு.
And you remember in 1 Samuel when the Philistines sent the ark of God back, they sent it on a bullock cart.
1 சாமுவேலை நாம் வாசித்தோம். அங்கே அந்த பெலிஸ்தியர் தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி அனுப்பும் பொழுது அவர்கள் ஒரு வண்டியில வைத்து அனுப்பினார்.
David never saw that. He wasn't alive at that time.
தாவீது அப்பொழுது உயிரோடு இல்லை, ஆகவே அவன் அதை பார்க்கவில்லை.
But he must have heard of it.
ஆனால் அதை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான்.
The Philistines sent the ark back on a bullock cart.
ஒரு மாட்டு வண்டியிலே பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை வைத்து அனுப்பினார்கள்.
And he thought,
இவன் நினைத்தான்,
hey, that's a good idea.
அது நல்ல ஒரு கருத்து.
Why make these poor Levites carry it on their shoulder?
ஏன் இந்த லேவியர்கள் பாவம் தோளிலே சுமந்து கொண்டு வர வேண்டும்?
Let's put it on a bullock cart and take it.
ஆகவே நாம் மாட்டு வண்டியிலே வைத்து கொண்டு வருவோம்.
So he took the ark of God.
ஆகவே அவன் தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி எடுத்தான்.
Put it on a cart.
அதை ஒரு வண்டியிலே வைத்தான்.
And there were two people there who were not even Levites who were leading the cart. We read in 1 Samuel chapter 6 and verse 3.
1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த பொது ரதத்தின் மேல் ஏற்றி அதை ஓட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த ஓட்டினவர்கள் அவர்கள் லேவியர்கள் அல்ல.
As they were coming up a hill.
அவர்கள் ஒரு மலையின் மீது ஏறி வரும்பொழுது.
The oxen nearly upset the ark. We read in verse 6.
ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வண்டியானது பெட்டி அசைந்தபடினாலே அங்கே மாடுகள் மிரண்டது.
உசா வித் வெரி குட் இன்டென்ஷன்ஸ் ரீச்ட் அவுட் அண்ட் ஹெல்ட் தி ஆர்க் சோ தட் இட் டசன்ட் ஃபால்.
மாடுகள் மிரண்டபடினாலே பெட்டி அசைந்தபடினாலே கீழே விழாதபடிக்கு உசா அதை போய் தொட்டான் நல்ல நோக்கத்தோடு.
Look at this word in verse 7.
ஏழாம் வசனத்தை பாருங்கள்.
The anger of the Lord burned against Uzzah and God struck him down there for his irreverence.
கர்த்தருக்கு உசாவின் மேல் கோபம் உண்டது, ஆகவே அந்த இடத்திலே தேவன் அவனை அடித்தார், அங்கே அவன் செத்தான்.
From childhood உசா had known only the Levites, only the Kohathites can touch the ark.
சிறு பிராயம் முதல் ஊசாவுக்கு தெரியும், கோகாத்தியின் புத்திரர் லேவியர்கள் மட்டுமே, லேவியரின் குமாரராகிய கோகாத்தின் புத்திரர் மட்டுமே அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட முடியும்.
He was not like an ignorant Gentile.
அவன் ஒன்றுமறியாத புரஜாதியரை போல இல்ல.
He knew the truth.
அவனுக்கு சத்தியம் தெரியும்.
But he still went and touched the ark.
ஆனாலும் போய் அந்த பெட்டியை தொட்டான்.
There we see the seriousness of disobeying even small commands of God.
ஆகவே தேவனுடைய சிறிய கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் என்னுடைய காரியத்தை சீரியஸ்னஸ்.
Some people say, oh brother, that's only a small command. Those are not the major things in scripture.
சகோதரரே, இது ஒரு சிறு கட்டளை தானே, வேதத்திலே ஒரு பெரிய கட்டளை இல்லை என்று சொல்லலாம்.
Wasn't this a small command that only the Kohathites should carry the ark?
கோகாத்தியர் தான் அந்த உடன்படிக்கையை பற்றி சுமக்க வேண்டும் என்பது சிறிய கட்டளை அல்லவா?
That's not in one of the 10 commandments.
அது 10 கற்பனைகளில் ஒன்று அல்லவே.
It's one of the smaller commandments.
இது சிறிய கற்பனைகளில் ஒன்றுதான்.
Uzzah didn't break those 10 commandments.
உசா அந்த 10 கட்டளைகளை அவன் மீறவில்லை.
But God smote him dead.
ஆனால் ஏன் தேவன் அங்கே அவனை அடித்தார்?
The small things are also serious.
சிறு காரியங்கள் கூட சீரியஸான காரியங்கள்.
A man who fears God takes every word of God seriously.
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் சீரியஸா
எடுப்பான்.
ஆனால் அதெல்லாம் எப்படி ஆரம்பித்தது?
It started with David disobeying God's word.
தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதிலிருந்து ஆரம்பிக்கிறது.
He knew God's word too.
அவனும் தேவனுடைய வார்த்தை
அறிந்திருந்தான். Only the Kohathites must carry the ark upon their shoulders.
கோகாத்தியர் மட்டுமே தங்களுடைய தோள்களிலே இந்த உடன்படிக்கையை பெட்டியை சுமக்க வேண்டும் என்பதையும் தாவீது அறிந்திருந்தான்.
And he decided to follow the method of the world.
அவன் உலகத்தினுடைய முறையை பின்பற்ற விரும்பினான்.
Philistine method.
பிலிஸ்தீனுடைய முறை.
A lot of Christians are seeking to do God's work today like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை உலக முறைமையின்படி செய்ய விரும்புகிறார்கள்.
Follow the methods of the worldly corporations and companies in promoting God's word.
உலகத்திலே உள்ளதான கூட்டுறவு காரியங்கள் கம்பெனிகள் எல்லாம் எப்படி செய்கிறதோ அதே போல இவர்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முற்படுகிறார்கள்.
Use the methods of the world to advertise God's word.
தேவனுடைய வேலையை விளம்பரம் செய்வதற்கு உலக முறையை கையாளுவது.
Use the method of worldly musicians in order to attract people to the church.
சபையிலே மக்களை கவர்ந்து இழுக்கும்படியாக உலகத்தினுடைய இசைகளை பின்பற்றுவது.
That is like carrying the ark on the bullock cart.
இது அந்த உடன்படிக்கையை பெட்டி மாட்டு வண்டியிலே சுமந்து கொண்டு வருவதை போல.
Use the methods of the world to raise money for God's work.
தேவனுடைய ஊழியத்திற்கு பணத்தை சேர்ப்பதற்கு உலக முறைகளை கையாளுவது.
Run the meetings of the church like the night clubs are run in worldly places.
உலகத்திலே அங்கே நைட் கிளப்புகள் எப்படி நடத்தப்படுகிறதோ அதுபோல சபையை நடத்துவது.
And lead the meetings and singing just like worldly people lead their meetings and their singing.
உலக ஜனங்கள் எப்படி தங்களுடைய பாடற்குழுவை நடத்துகிறார்களோ அதுபோல சபை கூட்டத்திலையும் பாடலை நடத்துவது.
I see so many things in churches today which are 100% an imitation and copy of the world.
இன்றைக்கு சபையிலே நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் நூற்றுக்கு நூறு உலகத்தை பார்த்து காப்பியடித்த காரியங்கள்.
This is the principle of the ark on the bullock cart.
இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை மாற்றுண்டி சுமந்து வரக்கூடிய தத்துவம்.
And lot of problems arise.
அது நிமித்தமாக எவ்வளவு பிரச்சனைகள்
எழுப்புகிறது. Death came here.
இங்கே மரணம் வந்தது.
And death comes to many churches that follow this method.
இந்த முறையை பின்பற்றும் பொழுது அநேக சபைகளுக்கு மரணம் சம்பவிக்கிறது.
So when a man of God like David begins to adopt a worldly method,
ஆகவே தேவனுடைய மனிதனை போல இருக்கிற தாவீது உலக முறையை கையாளும் பொழுது
many people suffer.
அநேகர் பாடுபடுகிறார்.
That's what happens today also.
இன்றைக்கும் இதுதான் நடக்கிறது.
When men of God adopt worldly methods,
தேவ மனிதர்கள் உலக முறையை கையாளும் பொழுது
and a lot of Christian work today is run by worldly principles.
இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவ ஊழியங்கள் உலக தத்துவத்தினால் இயக்கப்படுகிறது.
But one good thing about David that we can see,
ஆனால் நாம் பார்க்கிற ஒரு நன்மையான காரியம் என்னவென்றால்,
he was a man who knew how to praise and thank God.
தேவனை எப்படி துதிக்க ஸ்தோத்தரிக்க எப்படி என்பதை அறிந்திருந்தான்.
It says even though he was a king,
அவன் ராஜாவா இருந்தாலும் கூட,
when finally they took the ark of God the proper way on the shoulder of the Levites,
அந்த லேவியர்கள் தங்கள் தோள்களிலே உடன்படிக்கைப்படி சுமந்து கொண்டு சென்ற பொழுது,
he was dancing before the Lord with all his might.
அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய முழு பலத்தோடு நடமாடினான்.
2 Samuel chapter 6 verse 14.
2 சாமுவேல் 6 அதிகாரம் 14 வசனத்தில் அதை பார்க்கிறோம்.
And they were shouting and the sound of the trumpet they brought the ark in.
அவர்கள் எல்லாரும் ஆரவத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள்.
But his wife மீகாள்
என்ற தாவீதுடைய மனைவி
saw through the window her husband David dancing and leaping before the Lord.
தன்னுடைய புருஷன் தாவீது தேவனுக்கு முன்பாக நடனமாடுகிறதை ஜன்னல் வழியாக பார்க்கிறாள்.
And she despised him in her heart.
தன்னுடைய உள்ளத்திலே தாவீதை நிந்தித்தாள், அற்பமாய் எண்ணினாள்.
We see this even today.
இன்றைக்கும் கூட இதை நாம் பார்க்கிறோம்.
Some people who have a particular form of worship,
ஒரு குறிப்பிட்ட ஆராதனை முறையை சிலர் வைத்திருக்கிறார்கள்.
Very quiet and sober.
அவர்கள் அமைதியாக இருந்து ஆராதனை
செய்கிறார்கள். There are some people who have worship meetings like that, which is exactly like a funeral.
ஒரு சிலருடைய ஆராதனை கூட்டங்கள் பார்த்தால் அது அடக்க ஆராதனையை போல அமைதியாக நடைபெறும்.
As if Jesus is still in the tomb, like the disciples sat there in those 3 days after Jesus died.
இயேசு மரித்த பிறகு சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், அதுபோல இயேசு இங்கே கல்லறையில் இருப்பது போல ஆராதனை நடத்துவார்கள்.
They look at other people who are so excited and praising the Lord and clapping their hands and raising their hands.
மற்ற சபைகளிலே இவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி பரவசம் அடைந்து தேவனை துதிக்கிறார்கள்.
They despise them. They say, oh, that's so worldly.
இது என்ன உலகத்தனமாக இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் அவர்களை நிந்திக்கிறார்கள்.
That's what the Pharisees said when they saw the children praising God in the temple.
தேவ ஆலயத்திலே சிறுவர்கள் பாலகர்கள் தேவனை துதிக்கும் பொழுது பரிசேயர் இப்படித்தான் சொன்னார்கள்.
And they even told Jesus to stop these children from praising him like that.
இயேசுவே, இப்படி ஜனங்கள் உம்மை துதிக்க கூடாது, அதை நிறுத்தும் என்று இயேசு சொன்னார்.
Some people would like Jesus to stop this type of praise and worship today.
இன்றைக்கும் கூட ஒரு சிலர் இப்படிப்பட்ட துதி ஆராதனை நிறுத்த வேண்டும் என்று இயேசு
And the Lord says, if I stop this praise, even the stones in the building will start crying out.
இப்படி நான் துதியை நிறுத்துவேன் என்று சொன்னால் இந்த கல்லுகளும் கட்டடங்களும் தேவனை நோக்கி துதிக்கும் என்று
God delights in praise.
தேவன் துதியிலே மகிழ்கிறார்.
Of course we should not try to become odd and peculiar by doing things which people will feel awkward about in a meeting.
ஆனால் ஒரு கூட்டத்திலே ஜனங்களுக்கு பார்ப்பதற்கே கூச்சப்படுகிற முறையிலே நாம் நடந்து கொள்ள கூடாது.
Dancing was a very common method of praise among the Israelites as we read in Psalm 150.
சங்கீதம் 150 வாசிக்கிறது போல நடனமாடி தேவனை துதிப்பது அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மத்தியிலே பொதுவாக வழக்கமாக காணப்பட்ட ஒன்று.
And where it is not common in a church, I would not advise you to do it.
அப்படி வழக்கமா இல்லாத ஒரு சபையிலே போய் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி நான் ஆலோசனை
You can do it when you are alone before the Lord.
தேவன் முன்பாக தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் நடனமாடுங்கள்.
But we must worship with all of our heart and praise him.
நான் சொல்றது என்னவென்றால், நாம் முழுகிறதே தொடர்ந்து தேவனை துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும்.
Worship is to give ourselves to God completely.
ஆராதனை என்பது நாம் தேவனுக்கு நம்மை முழுமையாக
praise him is to praise him for who he is in various ways.
அவர் எப்படி இருக்கிறார் என்று பல விதங்களிலே அவரை துதிப்பதுதான் துதி.
If other people despise us, let them despise us.
மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்து அற்பமாய் எண்ணினால் அவர்கள் அப்படி செய்யட்டும்.
And God punished Michal for despising David.
தாவீதை இப்படி அற்பமாய் எண்ணினபடினாலே மீகாளை தேவன் தண்டித்தார்.
With one of the most severe punishments any woman can get.
எந்த ஒரு ஸ்திரீக்கும் கிடைக்கக்கூடிய அதிகபட்சமான தண்டனையை தேவன் கொடுத்தார்.
She had no child to the day of her death, verse 23.
23 வசனத்திலே பார்க்கிறோம், மரண பரியந்தம் அவள் மலடியாகவே இருந்து மரித்தாள்.
And in chapter 7 we see another wonderful thing about David.
7 அதிகாரத்திலே தாவீதின் இன்னொரு நல்ல குணாதிசயத்தை
பார்க்கிறோம். I want you to see another good thing in chapter 6 verse 20.
6 அதிகாரம் 20 வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்.
A good habit for all of us to adopt.
நாம் எல்லாருமே கைக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பழக்கம்.
However busy you may have been with all your work like David was.
தாவீதை போல நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வேலையிலே அதிகமாக ஈடுபட்டுள்ளாய்
இருந்தாலும் சரி. Verse 20 David returned to bless his household.
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது என்று பார்க்கிறோம்.
That's a very good way for you. Every time you enter your home, it must be to bless your family.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு திரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிக்க
வேண்டும். Have you come back from a tired days of work in the office?
அலுவலகத்தில் வேலை செய்து களைத்து போய் திரும்பி வருகிறீர்களா?
Come back to bless your family.
திரும்பி வரும்பொழுது உங்கள் வீட்டாரை ஆசீர்வதியுங்கள்.
Wherever you have been,
நீங்கள் எங்கிருந்தாலும்
come back to bless your family.
உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாய் வாருங்கள்.
Then in chapter 7 we read about David's plan to build a temple.
ஏழாம் அதிகாரத்திலே தாவீது ஒரு தேவனுக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்பினான்.
He had a great desire.
அதற்கென்ன உனக்கு ஒரு பெரிய ஆசை?
He says, Lord, I am dwelling in a good house.
ஆண்டவரே, நான் நல்ல ஒரு வீட்டிலே வாழ்ந்து
கொண்டிருக்கிறேன். But your ark is in tents.
ஆனால் உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்திலே இருக்கிறது.
And Nathan, who was the prophet,
நாத்தான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான்.
Without consulting the Lord,
ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்காதபடி,
and said, sure, go ahead and do that. The Lord is with you.
தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், போய் வீட்டை கட்டும் என்று.
That's a warning to us.
இது ஒரு நமக்கு எச்சரிப்பு.
Don't go and urge somebody to do something if you haven't heard from the Lord. Don't say the Lord is with you unnecessarily.
தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் இந்த காரியத்தை சொன்னார் என்று சொல்லி கேட்காமலே நீங்கள் போய் ஒரு இடத்துல ஆலோசனை சொல்ல.
You can say something like, in my opinion, that's a good idea.
என்னுடைய கருத்தின்படி இது ஒரு நல்ல அபிப்பிராயம் என்று சொல்லுங்கள்.
If Nathan had said that, that would have been okay.
நாத்தான் அப்படி சொல்லியிருந்தால் அது சரி. சரி,
he told him, go and do that, the Lord's with you.
தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், அதை செய்யும் என்று சொல்லி அவன் சொன்னான்.
But the Lord is not with him for that idea.
இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு தேவன் தாவீதோடு கூட இல்லை.
So that night the Lord came to Nathan and said,
அந்த நாள் இரவிலே நாத்தான் இடத்திலே ஆண்டவர் வந்து சொன்னார்,
you had no business to say that to David.
இதை சொல்வதற்கு உனக்கு வேலை இல்லையே.
David is not supposed to build a house for me.
தாவீது எனக்கென்று ஒரு வீட்டை
கட்டக்கூடாது. That is not my plan.
அது என்னுடைய திட்டம் அல்ல.
But his son, who comes after him, will build my house.
அவனுக்கு பின்னால் வரக்கூடிய அவனுடைய மகன், அவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவான்.
Later on, the Lord told David, you're a man of war and therefore you can't build my house.
நீ யுத்தத்தின் மனுஷனா இருக்கிறபடினால நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட முடியாது என்று தேவன் பின்னர் தாவீது இடத்திலே சொன்னார்.
1 Chronicles 28
ஒன்று நாளாகும் 28 அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம், மூன்றாம் வசனம்.
Because only men of peace can build God's house.
சமாதான மக்கள் மட்டுமே தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும்.
To build God's house, you must be a man of peace.
தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீ
சமாதானமானவனாக இருக்க வேண்டும். Seeking peace with everybody.
எப்பொழுதுமே எல்லாரிடத்திலும் சமாதானத்தை தேடுகிறவனாக இருக்க வேண்டும்.
Those who are always fighting with people, they can't build God's house.
ஜனங்களோடு கூட எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால் நீங்கள் தேவனுடைய வீட்டை கட்ட முடியாது.
But even though David could not build the temple,
தாவீதினாலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியவில்லை.
God gave him the grace to prepare everything to build the temple.
அந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு சகல ஆயத்த வேலைகளையும் செய்யும்படியாய் தேவன் அனுமதித்தார்.
He defeated all the enemies so that Solomon could have peace.
சாலமோன் சமாதானமா இருக்கும்படியாக தாவீதின் காலத்திலே சத்துக்கள் எல்லாம் கிடைத்தது.
He gathered all the gold and silver.
அங்க இருக்கிற பொன்னையும் வெள்ளியும் சேர்த்து வைத்தான்.
So that Solomon could build the temple.
சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக.
Another good quality we see in David.
தாவீதிலே நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு நல்ல நன்மையான,
says in chapter 8 verse 15 that he administered justice and righteousness for all his people.
15:8 பார்க்கிறோம், அனைத்து மக்கள் மேலும் அவன் எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும்
செய்தான்.
வீட்டை குறித்த கரிசனம் இருந்தது.
And a concern for God's people.
தேவனுடைய ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் இருந்தது.
This is the mark of a real man of God.
ஒரு மெய்யான தேவ மனிதனுடைய அடையாளம்
இது. He has a concern for God's house.
தேவனுடைய வீட்டை குறித்ததான
பாரம். He has a concern for God's people.
தேவனுடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு
பாரம். Lord, I want your name to be glorified.
ஆண்டவரே, உம்முடைய நாமம்
மகிமைப்படட வேண்டும். I want your church to be built.
ஆண்டவரே, உம்முடைய சபை கட்டப்பட வேண்டும்.
I want your people to be blessed.
உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
He was a man after God's own heart.
அவன் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாக இருந்தான்.
And we see one more thing in chapter 9, another very good quality in him.
இன்னும் அதிக நன்மையான ஒரு பண்பை 9 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
He says in verse 1, is there anyone left to the house of Saul that I may show him kindness for Jonathan's sake?
யோனத்தானை நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கானா என்று கேட்டான்.
See, even though Saul was trying to kill David,
சவுல் தாவீதை கொல்ல முயற்சித்தாலும் கூட,
he asks, is there anybody in the Saul's house to whom I can do good?
Na nanmai seiyathakkadaga Saulin veettarile yaravathu midiya irukkarargala?
And somebody said, yes, there is a man called Mephibosheth, this grandson of Saul.
Saulinudaiya peran Mephibosheth endru oru irukkaran.
And we, if he is alive and you can help him if you want.
Avan uirodu irukkaran, neer vendumanal avanukku udhavi
seiyum. So he called him and said, I'll show kindness to you for the sake of your father Jonathan, verse 7.
உன்னுடைய தகப்பன் யோனத்தானின் நிமித்தமாக உனக்கு நான் தயவு பாராட்டுவேன் என்று 7 வசனத்திலே சொல்கிறான்.
And he made him sit at his table and eat regularly.
அவன் தன்னுடைய மேஜையிலே அவனை உட்கார வைத்து எப்பொழுதுமே ஆகாரம் புசிக்கும்படி அனுமதித்தான்.
What we see in David is an ordinary man with many weaknesses.
தாவீது சாதாரண மனிதன், பல பலவீனங்களை கொண்டவனாயிருந்தான்.
But a man who had certain good qualities that God really appreciated.
அதே சமயத்திலே தேவனால் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான நல்ல குணாதிசயங்களுடையவனாயிருந்தான்.
He had a concern for God's house.
தேவனுடைய வீட்டை குறித்து தன் பாரம்
உணர்ந்தான். Lord, my house is built, what about yours?
ஆண்டவரே, என்னுடைய வீடு கட்டப்பட்டாயிற்று, உம்முடைய வீடு என்ன?
God is always delighted with anybody who comes to him like that.
இதுபோல வருகிற எந்த மனிதனாய் இருந்தாலும் தேவன் அவனிலே மகிழ்.
Lord, you blessed my house, let me do something for your church.
ஆண்டவரே, என்னுடைய வீட்டை நீர் ஆசீர்வதித்திருக்கிற இப்பொழுது உம்முடைய சபைக்கு நான் ஏதாவது ஒன்றை செய்ய.
Do you have a heart like that?
அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு உண்டா?
Do you have a heart that's willing to show kindness to the children of those who have done harm to you?
உங்களுக்கு தீமை செய்த மக்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு உங்களுக்கு இருதயத்தில் இடம்
உண்டா? We can learn from David how to be a man after God's own heart even though we got weaknesses in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாய் எப்படி இருக்க முடியும் என்பதை தாவீதிலிருந்து கற்றுக்கொள்கிறீர்களா?
A man who was called a man after God's own heart was not a perfect man.
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன் அவன் பூரணமான
அல்ல. That's what encourages us.
இதுதான் நம்மை உற்சாகப்படுத்துகிறது.
We can be men and women after God's own heart too.
நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதர்களாய் இருக்க முடியும்.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible,
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த வேத பாடத்திலே,
we have now reached the book of 2 Samuel.
இப்பொழுது நாம் 2 சாமுவேல் புத்தகத்திலே வந்திருக்கிறோம்.
In our last study we were looking at the first part of this book.
கடந்த நிகழ்ச்சியிலே இந்த புத்தகத்தின் முதல் பகுதியை நாம் படித்தோம்.
We saw some of the good and bad qualities there was in David, the man after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாய் இருந்த தாவீதினுடைய நல்ல கெட்ட பண்புகளை குறித்து நாம் படித்தோம்.
We can learn from those good qualities.
நல்ல குணாதிசயங்களிலிருந்து நாம்
கற்றுக்கொள்ளலாம். And we can get warnings from his failures.
அவருடைய வீழ்ச்சிகளிலிருந்து நாம் எச்சரிப்பை பெற முடியும்.
We come now to chapter 11 which describes the great fall that there was in David's life.
தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சியை 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
And if you see the context in which this happens we can learn some lessons.
எந்த பின்னணியிலே அவன் விழுந்தான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள
முடியும். In those days kings were the ones who led their armies to battle.
அந்த நாட்களிலே யுத்தத்திற்கு வழிநடத்தி சென்றவர்கள் ராஜாக்கள்.
Today generals sit in the office in the headquarters and send others to the front.
இன்றைக்கு ஜெனரல்கள் என்று சொல்லுகிறவர்கள் படைத்தலைவர்கள் அலுவலகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், படையை மட்டும் அவர்கள் யுத்தத்தில்
In those days the king rode on the horse and he was right in front leading people to battle.
ஆனால் அந்த நாட்களிலே ராஜா தான் முதலாவதாக குதிரை மீது உட்கார்ந்து சவாரி செய்து தன்னுடைய படையை நடத்தி செல்வான்.
And here it says in chapter 11 and verse 1 of 2 Samuel.
2 சாமுவேல் 11 அதிகாரம் முதலாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
That at that time when kings go out to battle David did not go.
ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது போகவில்லை.
Instead he sent Joab.
அதற்கு பதிலாக யோவாபை அனுப்பிவிட்டான்.
And his servants.
அவனுடைய வேலைக்காரர்களை அனுப்பிவிட்டான்.
And they went and fought.
அவர்கள் போய் யுத்தம் பண்ணுகிறார்கள்.
Now there's a lesson here.
இங்கே ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம்.
See that in his younger days David wouldn't do that.
தாவீது தன்னுடைய இளம் பிராயத்தில்
He always went to battle.
அவன் எப்பொழுதுமே யுத்தத்திற்கு
போனான். This is not a spiritual application.
ஆவிக்குரிய ஒரு பாடம் இங்கே
இருக்கு. When we stop getting involved in spiritual warfare,
ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஈடுபட தயங்கும் பொழுது,
we become lazy.
நாம் சோம்பேறிகளாய் மாறும்.
That's the time we are in danger.
அந்த நேரத்தில் தான் நாம் ஆபத்தில் இருக்கிறோம்.
As long as we are fighting the spiritual battles of the Lord, we are not in danger.
தேவனுடைய ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் போராடி கொண்டிருக்கும் அளவும் நமக்கு ஆபத்தில்லை.
One simple lesson.
ஒரு எளிய பாடம்.
If David had gone to battle at that time,
அந்த நேரத்திலே தாவீது யுத்தத்திற்கு போயிருந்தால்,
he would never have fallen and this particular sin would never have taken place in his life.
இந்த குறிப்பிட்ட வீழ்ச்சி நடந்திருக்க மாட்டான், இந்த பாவம் அவன் வாழ்க்கையில் சம்பவித்திருந்திருக்காது.
One little decision.
ஒரு சிறு தீர்மானம்.
Today I think I won't go to battle.
இன்றைக்கு நான் யுத்தத்திற்கு போகாமல் இருந்துவிடுவேன்.
Let me just sleep.
நான் தூங்கட்டும்.
And in the evening it says in verse 2 David got up from his bed.
ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்தான்.
I don't know what he was doing sleeping until the evening.
மாலை வரை படுத்து தூங்கிக் கொண்டு என்ன செய்தான்
தெரியவில்லை. Was it just an afternoon nap?
அது மதியம் படுத்து தூங்குதலா?
Or was it because he was a king and he could do what he liked and he was just lazy?
அல்லது நான் ராஜாவா இருக்கிறேன், விரும்பினதை செய்வேன் என்று சொல்லி சோம்பலோடு கூட படுத்திருந்தானா?
And when I got up from bed in the olden days perhaps he used to pray.
ஆரம்ப நாட்களிலே படுக்கையை விட்டு எழுந்த உடனே அவன் ஜெபித்திருந்திருப்பான்.
Good habit to do whenever we get up from bed.
எப்பொழுதெல்லாம் படுக்கை விட்டு எழுந்திருக்கிறோமோ ஜெபிப்பது நல்ல பழக்கம்.
Pray before you get up and go out into your day's work.
நீங்கள் வேலைக்கு புறப்படுவதற்கு முன்பதாக ஜெபித்து விட்டு
புறப்படு. I'm sure he didn't do that.
ஆனால் அவன் அதை செய்யவில்லை.
He got up and walked on the terrace of his house.
அவன் எழுந்திருந்து உப்பரியின் மேல் அவன் உலாவினான்.
And then he crossed in the neighbor's compound he saw a woman having her bath outside.
அங்கே ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறதை அவன் கண்கள் பார்க்கிறது.
And instead of immediately turning away and say, that's somebody else's wife, I shouldn't be looking there.
Or even
if it's an unmarried girl, I shouldn't be looking at
that. He didn't
do that.
அவனதை செய்யவில்லை.
If he had done that, what a different story it would have been.
அவன் மட்டும் அதை செய்திருந்தால் கதை எப்படி வித்தியாசமானதாக இருந்திருக்கும்.
He had been like young Joseph.
அவன் யோசேப்பு போல இருந்திருப்பான்.
What a different story it would have been.
அப்படி இருந்தால் காரியங்கள் எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கும்.
But he didn't do that.
அவனதை செய்யவில்லை.
Jesus taught us to pray.
இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
Our Father who art in heaven.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள்
பிதாவே. Lead us not into temptation.
சோதனைக்கு எங்களை உட்பட பண்ணாதிரும்.
Very good prayer for all of us to pray.
நாம் எல்லாரும் ஜெபிப்பதற்கு சிறந்த ஒரு ஜெபம்.
Father, I am so weak.
நான் பலவீனன்.
Don't let me ever be tempted beyond my ability.
என்னுடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவரே நான் சோதிக்கப்பட அனுமதிக்க வேண்டாம்.
When you read a story like this,
இது போல ஒரு கதையை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
my brother,
என் சகோதரன்,
don't sit back and say, I will never fall like that.
நான் இது போல விட மாட்டேன் என்று நீ சொல்ல வேண்டாம்.
The Bible says, let him who thinks he stands take heed lest he fall.
நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது.
Do you think you'll never fall like that?
நீ இப்படி விழவே மாட்டேன் என்று எண்ணுகிறாயா?
Maybe you're the next one to fall like that.
இது போல விழுவதற்கு அடுத்தால் நீதான்.
Be careful.
ஜாக்கிரதையா இரு.
Take a humble attitude.
தாழ்மையான சிந்தையை
கொண்டு. Do what Jesus said.
இயேசு என்ன சொன்னார் அதை செய்.
Pray and say, Father, don't lead me into temptation, too strong for me.
எனக்கு மிஞ்சின சோதனைக்குள்ளாய் என்னை நடத்த
வேண்டாம். Deliver me from evil.
தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டவர் என்று
ஜெபிங்க. That's a good prayer to pray.
ஜெபிப்பதற்கு அது நல்ல ஜெபம்.
And so David was a king, he could do what he liked.
ஆகவே தாவீது ராஜாவாக இருந்தபடினாலே தான்
விரும்பினதை செய்தார். He sent and asked, who's that woman?
அந்த ஸ்திரீ யார் என்று சொல்லி ஆளை அனுப்புகிறான்.
Uriah's wife Bathsheba.
அவள் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள்.
He should have at least backed off then.
அப்பொழுதாவது ஐயோ என்று சொல்லி அவன்
பின்வாங்கியிருந்தான்.
எனக்காக யுத்தம் பண்ணுகிறதான உண்மையுள்ள ஒரு போர் சேவனாக இருக்கிறானே உரியா.
If he was not fighting for me, he'd be at home today.
உரியா சண்டை போடாவிட்டால் இவன் எப்படி வீட்டில் இருக்க முடியும்?
And he has gone there to the battlefield to fight for me.
எனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் அவன் அங்கே யுத்த களத்திற்கு போயிருக்கிறான்.
Let me not take advantage of his wife.
இப்பொழுது இந்த நேரத்தை நான் எனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
I didn't think about all that.
அதை குறித்தெல்லாம் அவன் என்னவில்லை.
You know, once the lust takes over, it's just full speed, it goes ahead.
அந்த இச்சை ஒருவனை மேற்கொண்டால் அது முழு வேகத்திலே அவனுக்குள்ளாய் பெருகுகிறது.
Very difficult to apply the brakes after the scooter has gone downhill so fast.
அந்த ஸ்கூட்டரானது மலைப்பாதையிலே வேகமாக இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிரேக் போட்டால் நிற்காது.
You got to put the brakes at the beginning.
ஆரம்பத்திலேயே பிரேக் போட்டிருந்தால் வண்டி நின்றிருந்திருக்கும்.
When the speed is much less.
அந்த வேகம் குறைவாக இருக்கும் பொழுது பிரேக்கை மிதித்தால் அது நின்றிருக்கும்.
By now the slope of lust had become so steep.
இப்பொழுது அந்த இச்சை என்கிறதான அந்த மலைப்பாணியானது மலைப்பாதையானது மிகவும் கூர்மையாக இருக்கிறது.
No way to stop it, even if you want to.
அதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் அப்படி பள்ளத்தாக்கை போல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வேகத்திலே அது வண்டி நிற்காது.
Heading for a collision and destruction.
அது இப்பொழுது மோதி அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது.
So he sent for her and committed adultery with her.
ஆகவே ஆளை அனுப்பி அவளோடு கூட உபச்சாரம் செய்கிறான்.
And everybody knew it in the palace, what's happening.
அரண்மனையில் எல்லாருக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியும்.
And sometime later,
கொஞ்சம் காலம்
the woman sent a message to David saying, I'm pregnant.
அந்த ஸ்திரீயானவள் தாவீதினிடத்திலே நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று செய்தி அனுப்புகிறாள். இப்படி என்ன செய்வது?
His, her husband would come back and say, we got to expose this, who made you pregnant?
அவளுடைய புருஷன் வந்து விடுவான், உன்னை யார் கர்ப்பமாக்கினது என்று கேட்பான், காரியங்கள் வெளியே
வரும். David would be caught publicly.
வெளிப்படையாக தாவீது பிடிக்கப்படுவானே.
Maybe people in the palace were all loyal to him and wouldn't tell anybody else.
அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவனுக்கு உண்மையா இருக்கிறபடினால யார்கிட்ட ஒண்ணும் சொல்ல
மாட்டார்கள். But if Uriah came back and found out, the whole nation would know.
ஆனால் உரியா வந்து கண்டுபிடித்தால் முழு தேசமும் அறிந்துவிடும்.
So how to solve this problem?
ஆகவே இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது?
And the devil has got a solution to all such problems.
இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் சாத்தான் இடத்தில்
தீர்வு. And God told him, just call Uriah and get rid of him.
ஆகவே உரியாவை கூப்பிட்டு அவனை காலி பண்ணிவிடு.
And so David thinks up a scheme which the devil tells him.
ஆகவே பிசாசு சொல்லுகிற அந்த தந்திரமான ஆலோசனையை தாவீது எண்ணி
பார்க்கிறான். The devil has got a thousand ways for you to cover up your sin.
உன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு ஆயிரம் வழிகளை தாவீது சாத்தான் சொல்லி
தரான். All of them will lead you into more sin.
அவைகள் எல்லாமே அதிகமான பாவத்துக்குள்ளாய்த்தான் உன்னை நடத்தும்.
You tell one lie,
ஒரு பொய்யை நீ சொல்லுகிறாய்.
Then you have to tell another lie to cover up that.
முதல் பொய்யை மறைப்பதற்கு இரண்டாவது பொய்.
That's how the devil leads you on.
இப்படித்தான் பிசாசு உங்களை வழிநடத்துகிறான்.
And so he calls Uriah from the battlefield.
ஆகவே உரியாவை யுத்த களத்திலிருந்து கூப்பிடுகிறான்.
Sends a message back through him.
அவன் மூலமாகவே ஒரு செய்தி அனுப்புகிறான்.
To the general Joab.
அங்கே இருக்கிற படைத்தலைவனான யோவாப் இடத்தில் அனுப்புகிறான்.
Put Uriah right in the front of the battle.
இந்த யுத்தத்திலே உரியாவை முன்னாக நிற்கவை.
And withdraw from him so that he'll be killed.
உடனடியாக மற்ற எல்லாரும் நீங்கள் பின்னே வந்து விடுங்கள், அவன் கொல்லப்படுவான்.
Joab does that.
யோவாப் அதை செய்கிறான்.
And Uriah is killed.
உரியா கொல்லப்படுகிறான்.
and things turned against them in the battle.
அங்கே யுத்தத்திலே காரியங்கள் வேறு விதமாய் மாறுகிறது.
And Joab sends a messenger, we are losing.
நாங்கள் இப்பொழுது தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று யோவாப் செய்தி அனுப்புகிறான்.
But Uriah is killed.
ஆனால் உரியா கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார்.
That's all David wanted to know.
தாவீதுக்கு அதுதான் தேவையாக இருந்தது.
You can't think of a man acting more evil and more selfishly than what you read in chapter 11.
11th adhigarathile neengal vaasikkiradhu pole oru manidhan indha alavukku suyanullamullavanai irukka mudiyadhu.
Is this a man after God's own heart?
Indha manidhan than devan irudhithukketra manidhana?
Yeah, God has chosen corrupt wicked men.
Aam thimai nirainda dunmarkarai devan therindirukkar.
To be his children.
உங்கள் பிள்ளைகளாக இருப்பதற்கு.
You and I were not chosen because we were holy.
நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருந்தபடியால் தேவன் நம்மை
தேர்ந்தெடுத்தார். David's example is a great encouragement to those who are failures in life.
தங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகளையே கண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தாவீது பெரிய உற்சாகத்தை கொடுக்க முடியும்.
Don't let it be an encouragement for you to commit sin.
பாவம் செய்வதற்கு இதை ஒரு உற்சாகமாய் பயன்படுத்த வேண்டாம்.
Don't go to the Bible to find encouragement to commit sin.
பாவம் செய்வதற்கு வழி இருக்கிறதா என்ற வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம்.
That's not The story is not for such people.
அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கதை உங்களுக்கு அல்ல.
This is for those who have already made a mess of their life and who are a failure.
ஏற்கனவே வாழ்க்கையில குழப்பத்தை உண்டு பண்ணி வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் இந்த செய்தி.
Not to encourage people to go and do these things.
இனிமேல் போய் பாவம் செய்யுங்கள் என்று சொல்வதற்காக அல்ல.
But to those who have already done such things.
ஏற்கனவே இப்படிப்பட்ட பாவங்களை செய்து வாழ்க்கையை வீணாக்கினவர்கள்.
To encourage them that God can still use you and make you a man after God's own heart.
அவர்களை இன்னுமாய் தேவனிடத்தில் பயன்படுத்தி தம்முடைய இருதயத்தில் கேட்டவர்களாய் அவர்களை மாற்ற முடியும்.
The wonderful thing is that God had a man there called Nathan who could confront David and tell him his sin.
அற்புதமான காரியம் என்னவென்றால் தேவனுடைய மனிதன் நாத்தான் என்று ஒருவன் இருந்தான். அவன் தாவீதுக்கு எதிர்ப்பட்டு அவனுடைய பாவத்தை நேரடியாக சொன்னான்.
9 months had gone by and David was still not convicted.
9 மாதங்கள் கடந்து விட்டது. தாவீது இன்னமாய் அதை உணரவில்லை.
And then the Lord sends Nathan after 9 months.
9 மாதங்கள் கழித்து நாத்தானை தேவன் அனுப்புகிறார்.
And Nathan comes with a parable.
அவன் ஒரு உவமையை சொல்கிறான்.
And the parable is pointing to David.
அந்த உவமையிலே கதையிலே தாவீதை
David doesn't realize that.
அப்பொழுதும் கூட தாவீது உணரவில்லை.
He tells a parable about some rich man who exploited some poor man.
அங்கே ஒரு ஐசுரியவான் ஒரு ஏழையை எப்படி தனக்கு சாதகமாக
பயன்படுத்தினான்.
அவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஏழை மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டை இவன் எடுத்துக்கொண்டான்.
And David got so angry, he says that man must deserves to die.
இந்த மனிதன் இப்படிப்பட்ட மனிதன் சாக வேண்டும் என்று சொல்லி கோபத்தோடு கூட சொல்கிறான்.
And Nathan boldly says, "You are the man." Chapter 12, verse 7.
பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நீர்தான் அந்த மனிதன் என்று தைரியமாக சொல்கிறான்.
Thank God for such prophets.
இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்காக தேவன்
who can even stand before a king and say, "You are the sinner."
நீதான் அந்த பாவி என்று ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்லக்கூடிய தைரியமுள்ள தேவன்.
I believe God needs such men today, like Nathan.
இன்றைக்கு நாத்தானைப் போல தேவ மனிதர்கள் ஆண்டவருக்கு
தேவை. Who don't care for the rich and the great in the world.
இந்த உலகத்திலே உள்ள ஐசுரியர்களுக்காகவும் ஆஸ்திக்காரர்களுக்காகவும்
only care for God's opinion.
தேவன் அபிப்பிராயம் என்ன என்று கவலைப்படுகிறவர்கள் தேவை.
Brave prophets.
பெரிய தீர்க்கதரிசிகள்.
So here we read that David was so strict to want to kill a man just because the man took somebody else's lamb.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டதற்காக அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தாவீது அவ்வளவு கடினமுள்ளவனாக
இருந்தான். So you see, sin had made David's heart hard also.
ஆகவே இந்த பாவம் என்பது தாவீதுனுடைய இருதயத்தை கடினமாக்கி விட்டது என்றும் பார்க்கிறோம்.
And God punishes David.
தாவீதை தேவன் தண்டிக்கிறார்.
By taking away that child.
அந்த குழந்தையை தேவன் எடுத்து
விடுகிறார். He forgave him. Because he acknowledged his sin.
அவன் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டபடினால அவன் பாவத்தை மன்னிக்கிறான்.
I have sinned, the Lord has taken away your sin, he said in verse 13.
13th வசனத்திலே தாவீது நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். உன் பாவத்தை கர்த்தர் நீங்க செய்தார் என்று 13th வசனத்திலே
வாசிக்கிறோம். David wrote that wonderful Psalm 51 that's been a blessing to so many people.
51st சங்கீதத்தை தாவீது எழுதினார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது.
Even though God forgave him.
தாவீதை கர்த்தர் மன்னித்தாலும் கூட.
He took away his child.
அவனை குழந்தையை எடுத்துக்கொண்டார்.
See, God may forgive us.
தேவன் நம்மை மன்னிக்கலாம்.
Completely.
முழுமையா மன்னித்துவார்.
But we may still have to reap something of what we sow here on this earth.
ஆனாலும் இந்த பூமியிலே நாம் விதைத்ததை அறுத்தாக வேண்டும்.
I know people who have got AIDS.
AIDS வந்த மக்களை நான் அறிந்திருக்கிறேன்.
And who are born again and get converted.
அதற்கு பிறகு அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
They are really born again.
உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறார்.
They are not healed of the AIDS.
ஆனாலும் AIDS வியாதியிலிருந்து குணமாக்கப்படவில்லை.
And they die of the AIDS.
அந்த AIDS வியாதியிலே மரிக்கிறார்.
And they go to heaven.
அவர்கள் பரலோகத்துக்கு
போவார்கள். Because their sins are forgiven.
ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
But they still reap on earth the consequences of their sin.
ஆனாலும் இந்த பூமியிலே அவருடைய பாவத்தினுடைய விளைவை இந்த பூமியிலேயே அறுக்கிறார்கள்.
They don't get punished eternally because Christ took that punishment.
கிறிஸ்து அந்த தண்டனை எடுத்துக்கொண்டபடினால நித்தியத்திலே அவருக்கு தண்டனை இல்லை.
But they reap on earth.
ஆனால் பூமியிலேயே அறுக்கிறார்கள்.
Let me give you another example.
இன்னொரு உதாரணத்தை
கொடுப்போம். Suppose a man has filled his mind with pornographic literature for many years.
அநேக ஆண்டுகளாக அசுத்தமான செக்ஸ் புத்தகங்களை வாசித்து தன்னுடைய மனதை அதனால
நிரப்பியிருக்கிறான்.
அதற்கு பிறகு அவன் இயேசு
கிறிஸ்து. The Lord will forgive all his sin in a moment.
ஒரு நிமிஷத்திலே தேவன் அவனுடைய பாவங்கள் எல்லாம்
மன்னிக்கப்பட்டு
அவனுடைய
இருதயம்
அங்கே ஒரு பாவம் கூட இல்லை.
பட் இஸ் மைண்ட் இஸ் ஸ்டில் filthy.
ஆனாலும் அவருடைய மனது இன்னும் அசுத்தமாக
இருக்கு. His heart is clean but his mind is filthy.
அவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது, மனது அசுத்தமாக இருக்கிறது.
And that mind doesn't clean, get clean overnight.
ஒரு இரவிலே அவனுடைய மனது சுத்தமாகறதில்லை.
It takes years of filling that mind with God's word because before slowly that mind becomes clean.
கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தையினை நிரப்பி மெதுவாகத்தான் மனது சுத்தமாகிறது.
Why is that?
ஏன் இப்படி இருக்கிறது?
Because that is the way God warns us not to play the fool with sin like that again.
இப்படித்தான் மீண்டும் பாவத்தோடு கூட விளையாடக் கூடாது என்பதற்காக தேவன் நம்மை எச்சரிக்கிறார்.
If God had made that mind, man's mind also clean.
அந்த மனிதனுடைய மனதையும் சுத்தமாக்கி இருந்தால்
so that he never has a dirty dream and is never tempted with those things.
அதற்கு பிறகு அதன் மூலமாய் அவன் சோதிக்கப்படாதபடிக்கு சொப்பனங்கள் வராதபடிக்கு தேவன் மனதையும் சுத்திகரித்திருந்தார்.
He would do it again.
அதே மீண்டும் செய்வார்.
But when he suffers so much in his dreams and with dirty thoughts,
ஆனால் தன்னுடைய கனவுகளிலேயும் தன்னுடைய அசுத்தமான சிந்தைகளிலேயும் அவன் பாடுபடும் பொழுது,
keeps him from doing those things again.
அப்படிப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்வதிலிருந்து அவனை
பாதுகாக்கும். There is an example of God may forgive and still allow you to suffer.
ஆகவே உங்களை தேவன் மன்னிக்கிறார், அதே சமயத்தில் பாடுபட அனுமதிக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.
And not only that,
இது மட்டுமல்ல,
we find that David reaped in his family also.
தன்னுடைய குடும்பத்திலேயும் கூட அவன் விதைத்ததை அறுத்தான்.
One of his sons,
அவனுடைய மகன்களிலே ஒருவன்,
rapes his stepsister who was born through another mother.
இன்னொரு தாய் மூலமாய் பிறந்த தன்னுடைய சொந்த சகோதரியை அவன் கற்பழிக்கிறான்.
You see that in chapter 13.
அதை 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And David could not rebuke that his son because he had done such things himself.
தாவீது தானாகவே விபச்சார பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக இந்த காரியத்தை தன்னுடைய மகன் செய்யும் பொழுது கண்டிக்க முடியும்.
You lose your authority as a father when you are careless.
கவனக்குறைவா இருக்கும் பொழுது தகப்பன் என்கிற அதிகாரத்தை நாம் இழந்து விடுகிறோம்.
David committed adultery with Bathsheba.
தாவீது பத்சேபாளிடத்தில் விபச்சாரம் செய்தான்.
His son commits adultery with his daughter.
தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய மகளிடத்தில் விபச்சாரம் செய்கிறான்.
And David killed Uriah.
தாவீது உரியாவை கொன்றான்.
One of his sons Absalom kills his other son Amnon.
அப்சலோம் அம்னோன் என்கிற இன்னொரு மகனை கொலை செய்கிறான்.
He is reaping in his family what was sown.
என்ன விதைத்தானோ அதையே தன் குடும்பத்தில் அறுக்கிறார்.
And then we see further.
நாம் மீண்டும் பார்க்கிறோம்.
In chapter 15, one of his sons Absalom,
15 அதிகாரத்திலே தன்னுடைய மகன் அப்சலோம்
gets into a conspiracy against him.
தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறான்.
And turns him against.
சதி திட்டம் தீட்டி தாவீதுக்கு விரோதமாய் மாறுகிறான்.
He turns against David and he gets all of Israel to support him.
அவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி முழு இஸ்ரவேலும் தனக்கு சாதகமாக வர முடியாது.
David has to run for his life.
இப்பொழுது தாவீது தம் ஜீவன் தப்ப ஓடுகிறான்.
He is reaping in his own family the consequences of being an irresponsible father.
பொறுப்பற்ற ஒரு தகப்பனா இருந்தது நிமித்தமாக தன்னுடைய சொந்த குடும்பத்திலே அவன் அந்த விளைவை அறுத்துக்
கொண்டான். So many wives.
அநேக மனைவிகளை திருமணம் செய்து
all those wives in competition with each other.
அங்கே இருக்கிற மனைவிமார்கள் எல்லாம் ஒருவரோடு போட்டி போட்டுக்
கொள்கிறார்கள். Mother wanting their own son to be the next king.
ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய மகன் தான் அடுத்த ராஜாவை மாற வேண்டும் என்று விரும்புகிறார்.
That is why all these things happened.
ஆகவே தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது.
And while he is running away,
இப்படி அவன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது,
one of Saul's relatives,
சவுலுடைய ஒரு உறவினன்,
called Shimei in chapter 16,
16 அதிகாரத்தில் பார்க்கிறோம், சிமேயி
comes out and curses David. We read in verse 5 and 6 of chapter 16.
16 அதிகாரம் 5 6 வசனங்களிலே சிமேயி என்பவன் தாவீதை தூஷிக்கிறான்.
And David's soldier Abishai says, "Let me go and chop off his head."
இப்பொழுது போய் அவன் தலையை வெட்டி விடட்டும் என்று சொல்லி தாவீதுடைய படைவீரன் அபிஷாய்
சொல்றார். Look at David's reply.
தாவீதுடைய பதிலை பாருங்கள்.
Don't do it.
அதை செய்யாதே.
See, in the midst of all the bad, there's such a lot of good we see in David too.
தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கெட்ட பண்புகளின் மத்தியிலே ஒரு நல்ல பண்பும் இருக்கிறது.
He says in chapter 16 verse 10.
16 அதிகாரம் 10 ஆம் வசனத்திலே சொல்கிறான்,
"If the Lord has told him to curse David, who am I to say why did you do it?"
தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகவே நான் யார் என்று கேட்கிறான்.
Amazing David's understanding of the sovereignty of God.
தேவனுடைய அனந்த ஆளுகை தன்மையை தாவீது விளங்கிக் கொண்டது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது.
If the Lord has allowed him to say to curse David, who am I to stop?
தாவீதை தூஷிக்கும்படி தேவன் அவனுக்கு சொல்லி இருந்திருப்பாரே, ஆனால் நான் எப்படி நிறுத்த முடியும்?
He recognized that without God's permission this fellow cannot curse me.
ஆகவே தேவனுடைய அனுமதி இன்றி இந்த மனிதன் என்னை தூஷிக்க முடியாது என்று அறிந்திருந்தான்.
If God's allowed him to curse me, okay, I accept it.
தேவன் என்னை தூஷிக்க முடியா அவனை அனுமதி தந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
Wonderful attitude.
நல்ல அற்புதமான ஒரு மனப்பான்மை.
And further we see in chapter 16,
16 அதிகாரத்தில் மீண்டும் பார்க்கிறோம்,
that one of David's counselors called Ahithophel.
அகித்தோப்பேல் என்கிறதானே தாவீதுடைய ஆலோசனை.
Changed sides and joined Absalom.
அவன் இப்பொழுது தாவீதின் பக்கத்திலிருந்து போய் அப்சலோம் பக்கத்திலே
சேர்ந்து. You read about that in chapter 16 verse 20 and 21.
16 அதிகாரம் 20 21 வசனங்களிலே இவைகளை வாசிக்கலாம்.
Why did he do that?
ஏன் அதை செய்தான்?
Ahithophel was Bathsheba's grandfather.
அகித்தோப்பேல் பத்சேபாளுடைய தாத்தா.
And he was taking revenge on David.
இப்பொழுது அவன் தாவீதின் மேலே பழி வாங்குகிறான்.
Just like Shimei was taking revenge on David for getting Saul out of the way.
சவுலை
for taking Saul's throne.
சவுலுடைய சிங்காசனத்தை தாவீது எடுத்தபடினால் சிமேயி தாவீதை தூஷித்தானே அதுபோல.
But David prayed a wonderful prayer.
ஆனால் இங்கே தாவீது அற்புதமான ஒரு ஜெபத்தை செய்கிறான்.
He said, Lord,
ஆண்டவரே,
please make the counsel of Ahithophel into foolishness.
அகித்தோப்பேலுடைய ஆலோசனை ஆண்டவரே நீர் அவமாக்கி போடும் என்று ஜெபித்தார்.
A very simple prayer.
ஒரு சிறிய ஜெபம்.
And God answered that prayer.
தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
And you find later on that Ahithophel committed suicide.
பின்னாக நாம் பார்க்கிறோம் அகித்தோப்பேல் தற்கொலை செய்து கொண்டான்.
It's very wonderful how a simple prayer like that God answered.
இதுபோல ஒரு சிறு ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறது அற்புதமாக இருக்கிறது.
That is the turning point of the whole story.
இந்த முழு கதையினுடைய காரியமே இந்த இடத்திலே மாறுகிறது.
Otherwise David would have been killed.
இல்லாவிட்டால் தாவீது கொல்லப்பட்டிருந்திருப்பார்.
But just because of the simple prayer in chapter 15 verse 31.
15 அதிகாரம் 31 வசனத்தில் இருக்கக்கூடிய சிறு ஜெபத்தினாலே,
Lord,
ஆண்டவரே,
please make the counsel of Ahithophel foolishness.
அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போடும் என்று ஜெபிக்கிறார்.
God answered that.
தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
And Ahithophel hanged himself.
அகித்தோப்பேல் தானாகவே நாண்டு
விட்டார். And Absalom followed some other counsel.
அப்சலோம் வேறு ஒரு ஆலோசனை காரணமாக
பின்பற்றினார். Because of that David's life was saved.
அது நிமித்தமாக தாவீதுடைய வாழ்க்கை.
And later on when David's soldiers are going after Absalom to try and kill him.
அதற்கு பிறகு தாவீதுடைய போர் சேவகர்கள் போய் அப்சலோமை கொல்ல பார்க்கிறார்கள்.
David says to his soldiers.
தாவீது தன் படைவீரர்களை பார்த்து சொல்கிறான்.
Please be gentle with my son.
என்னுடைய மகனிடத்திலே நீங்கள் சாந்தமாக இருங்கள்.
And when finally David was killed. Absalom was killed.
கடைசியாக அப்சலோம் கொல்லப்பட்டான்.
David weeps and says in chapter 18 verse 33.
18 அதிகாரம் 33 வசனத்திலே தாவீது அழுகிறார்.
Oh Absalom, my son, my son.
என் மகனே அப்சலோமே.
I wish I had died instead of you.
உனக்கு பதிலாக நான் செத்திருக்க வேண்டும்.
You see what a tremendous love he had for his son.
தன்னுடைய மகன் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தான்.
The one who had rebelled against him.
தனக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்த மகன்.
He was so sad when he saw him killed.
அவன் கொல்லப்பட்ட பொழுது அவன் துக்கப்பட்டான்.
See what a lot of things David suffered in his home.
தாவீது தன்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே எவ்வளவு பாடுபட்டான்.
Absalom committed adultery with his wives.
அப்சலோம் தன்னுடைய சகோதரிகள் இடத்திலே விசாரம் பண்ணினான்.
With David's wives.
தாவீதுடைய மனைவின் இடத்திலே அப்சலோம் விசாரம் செய்தான்.
You read that.
அதை நாம் வாசிக்கிறோம்.
According to Ahithophel's counsel.
அகித்தோப்பேலுடைய ஆலோசனைப்படி.
His children murdered each other.
தன்னுடைய தாவீதுடைய பிள்ளைகள் ஒருவரை கெடுத்துக் கொண்டார்கள்.
It's true. However much a man may be forgiven, he reaps what he sows.
ஒரு மனிதன் எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவன் விதைத்ததை அறுக்க வேண்டும்.
But finally,
கடைசியாக,
he writes a song in chapter 22.
22 அதிகாரத்தில் ஒரு பாடலை எழுதுகிறான்.
Which is the same as Psalm 18.
அது சங்கீதம் 18 இந்த பகுதியும் ஒன்றுதான்.
And a very beautiful picture of salvation.
அங்கே இரட்சிப்பின் அருமையான ஒரு காட்சி.
How the Lord delivered him from all his enemies.
எல்லா சத்துருக்களின் கையில் இருந்து தேவன் எப்படி விடுவித்தார் என்று
பாடுகிறார். And then in chapter 23.
23 அதிகாரத்திலே
David writes a little description of a good leader.
நல்ல தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விவரமாக எழுதுகிறார்.
Chapter 23.
23 அதிகாரம்.
One who rules over men verse 3 must rule in the fear of God.
3 வசனத்தில் ஆளுகை செய்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆளுகை செய்ய
வேண்டும். He is writing from his own mistakes.
தன்னுடைய சொந்த தவறுகளிலிருந்து அவன் எழுதுகிறான்.
He did not always rule with the fear of God.
அவன் எப்பொழுதுமே தெய்வ பயத்தோடு கூட ஆளுகை செய்யவில்லை.
But he says that's how we should do it.
ஆனால் இப்படி தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான்.
So David was a man who was willing to acknowledge his mistakes.
ஆகவே தாவீது தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக
இருந்தார். And I believe that was one of the qualities that God appreciated.
தேவன் மெச்சிக்கொள்ளுகிறதான ஒரு குணாதிசயம் இதுதான்.
See, if heaven was made only for perfect people.
பூரணவான்களுக்காகவே பரலோகம் செய்யப்பட்டிருந்தால்.
Who never made any mistakes.
தவறே செய்யாதவர்களுக்கு தான் பரலோகம்
இருக்குமானால். David wouldn't be there.
தாவீது அங்கே இருக்க
மாட்டான். Jacob wouldn't be there.
யாக்கோபு அங்கே
இருக்க மாட்டான். Abraham wouldn't be there.
ஆபிரகாம் அங்கே இருக்க மாட்டான்.
Even Paul would not be there.
பவுலும் கூட அங்கே இருக்க மாட்டார்.
And many, many others.
அநேகர் அங்கே
இருக்க. The thief on the cross would not be there.
கள்ளன் அங்கே இருந்திருக்க மாட்டான்.
But the wonderful thing we see in the scripture is.
ஆனால் வேதத்தில் நாம்
பார்க்கிறோம் terrible mistakes.
பயங்கரமான பாவங்களை செய்தவர்கள்
repented.
மனந்திரும்பி.
The main thing they were absolutely honest.
முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
The Pharisees who made much lesser mistakes than the thief on the cross went to hell.
அந்த சிலுவையிலே தொங்கின கள்ளனை காட்டிலும் குறைவாக பாவம் செய்தவர்கள் அவர்கள் நரகத்துக்கு
போனார்கள். But the thief on the cross, much worse than them, went to heaven.
ஆனால் அவர்களை காட்டிலும் கொடியவனாக இருந்த அந்த கள்ளன் பரலோகத்துக்கு போய் விட்டான்.
What do we learn from all this?
இவளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்?
The main thing God requires from us is honesty.
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் நேர்மை.
And that is what he see in David.
இதைத்தான் நாம் தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கிறோம்.
He didn't try to cover up his sin like Saul.
சவுலை போல தன்னுடைய பாவங்களை எல்லாம் மறைக்க அவன் முற்படவில்லை.
Finally in chapter 24.
கடைசியாக 24 ஆம்
அதிகாரத்தில் he makes one more mistake.
இன்னும் ஒரு தவறை செய்கிறான்.
Of counting people and depending on their strength instead of trusting the Lord.
தேவனிலே நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக ஜனங்களுடைய எண்ணிக்கையிலே நம்பிக்கை வைக்கிறவனாய்
God punishes him severely and 70,000 people have died.
அங்கே தேவன் அவனை கொடுமையாக தண்டிக்கிறார். 70,000 மக்கள் அங்கே சாகிறார்கள்.
And God says, okay.
சரி,
I'll forgive you, but you got to erect an altar for me.
நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டணும்னு சொல்கிறார்.
And in the last few verses of chapter 24
24 ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்கள்
David goes to this place that God has said.
தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு தாவீது போகிறான்.
To a man called Arauna to buy his threshing floor.
அங்கே அர்னோன் என்ற மனிதனிடத்திலிருந்து அந்த போரடிக்கிற இடத்தை வாங்குகிறான்.
And chapter 24 verse 21
24 ஆம் அதிகாரம் 21 ஆம் வசனம்
He says I'll buy this.
நான் இதை வாங்குகிறேன்.
Arauna says no need to buy it, just take it free.
நீ இலவசமா எடுத்துக்கொள் என்று அர்னோன் அவனிடத்தில் சொல்கிறான்.
David gives this wonderful reply.
அருமையான ஒரு பதிலை
No, I will buy it, verse 24.
24 ஆம் வசனத்தை சொல்கிறான்.
I will not offer to God that which costs me nothing.
எனக்கு இலவசமாய் நான் ஒன்றையும் என்னுடைய தேவனுக்கு பலிகளாய் செலுத்த மாட்டேன்.
A wonderful expression.
அருமையான ஒரு பதம்.
I will never offer to God that which costs me nothing.
நான் ஒன்றையும் இலவசமாக நான் தேவனுக்கு செலுத்த மாட்டேன்
என்று சொல்கிறான். And that was the place we read later on that Solomon built the temple.
அந்த இடத்தில் தான் சாலமோன் பின்னர் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்.
You know where the house of God is built today, the church?
இன்றைக்கு சபையாகிய தேவனுடைய வீடு எங்கே கட்டப்படுகிறது தெரியுமா?
Where God finds people like this who say I will not offer to God that which costs me nothing.
இலவசமாய் ஒன்றையும் நான் கர்த்தருக்கு செலுத்த மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த தியாகத்திலிருந்து தான் தேவனுடைய சபை கட்டப்பட்டது.
This is the same place where David, where Abraham offered Isaac too, same spot.
அதே இடத்திலே தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தான்.
Where Abraham said I will not offer to God that which costs me nothing.
எனக்கு விலைக்கரமாய் இல்லாத ஒன்றை நான் தேவனுக்கு பலி செலுத்த மாட்டேன்
என்று David said I will not offer to God that which costs me nothing.
அதே இடத்திலே தாவீதும் எனக்கு விலைக்கரமாய் இல்லாத ஒன்றை தேவனுக்கு பலி செலுத்த மாட்டேன் என்று சொல்கிறார்.
2 Chronicles 3 verse 1.
2 நாளாகமும் 3:1.
The church, the temple was built there.
அந்த இடத்தில் தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது.
That's where the church is built today also.
இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட இடத்தில் தான் சபை கட்டப்படுகிறது.
Where we willing to offer to God our very best.
நம்முடைய மேன்மையானதை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இடத்திலே தான் சபை கட்டடம் கட்டப்படும்.
God bless you.
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.